الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد أنزلنا إليكم كتابا فيه ذكركم أفلا تعقلون. وقال أيضا إنك لتهدي إلى صراط مستقيم. وقال أيضا إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. صدق الله مولانا العظيم. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மூத்த உலமாக்களே, கண்ணியமான அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, வாலிப உலமாக்களே, எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக தான் இந்த நாளை நாங்கள் அனைவர்களும் கருத வேண்டும். ஒருபுறம் எங்களுடைய உள்ளத்தில் கவலையும் கண்ணீரும் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் கூட 1200 தான் இந்த சபைக்கு வரணும் என்ற ஒரு கட்டுப்பாடு வைத்தும் 2000 தாடிவிட்ட இந்த அல்லாஹ் ரசூல் மீது, சஹாபாக்கள் மீது அன்புள்ள இந்த உள்ளங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் நிச்சயமாக இந்த தீனை பாதுகாப்பான் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. அல்லாஹ் இந்த ஒற்றுமையை, அல்லாஹ் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவை அல்லாஹ் என்றென்றும் நிலைத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானா. கனிமார உலமாக்களே, உங்களை சந்திப்பதற்கு நாம் அழைத்த இந்த நேரம் அதை நிச்சயமாக போதாது. நாம் விரும்புகிறது இந்த நாட்டில் உள்ள அனைத்து அங்கத்துவம் பெற்ற 10,000-5,000 உலமாக்களும், பெறாத 5,000 உலமாக்களும், 10,000 உலமாக்களோட இந்த நிறைவேற்றுக்குள் சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஆசையாக இருக்கிறது. இடம் சந்தர்ப்பம் ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஒரு சாரார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு புறத்தில் சந்தோஷத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிறது. ஏராளமானவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நேரத்தில் எங்களால் இந்த இடத்தில் அவர்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அனைவர்களும் இந்த அமானுகத்தை சுமக்கக்கூடிய பொறுப்புதாரிகள். அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் அனைவர்களையும் இதை சரியான முறையில் ஒப்படைக்கக்கூடிய அந்த தாயிகளாக ஆக்கி நீங்கள் போக வேண்டும் என்று மிக பணிவாக நாம் வேண்டிக் கொள்கிறோம். இது ஒரு பெரிய அமானுகத்தை நாம் சுமக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஜம்யத்துல் உலமாவுடைய சேவையை மிக அழகாக முபாரக் ஹஸத் அவர்கள் முன்வைத்தார்கள். கடந்த காலத்து உலமாக்கள் எப்படியெல்லாம் இதுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தியாகம் அன்று 1924 ஜம்யத்துல் உலமா என்ற ஒன்றை அவர்கள் உருவாக்காவிட்டால் 90 ஆகிவிட்ட பெருமையை நாம் இன்று அடைய முடியாது. அவர்கள் அன்று ஏற்படுத்திய அந்த சொற்ப வசதிகளுடன் அவர்கள் எப்படியெல்லாம் இதை செய்திருப்பார்கள் என்ற வரலாறு எம் முன்னிலையில் கிடையாது. இந்தியாவுடைய தேவ்பந்துடைய மதரசாவை ஆரம்பித்த காசிம் நானோத்தி அவர்கள் ஒரு மாதுள மரத்துக்கு கீழிருந்துதான் அதை ஆரம்பித்தார்கள். அதை பார்வையிட்டார்கள் பல உலமாக்கள் இந்த நாட்டிலிருந்து போய். இன்று லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த கலாபீடத்திலிருந்து வெளியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சேவைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஒரு நோக்கத்துக்காக ஒன்று திரட்டிருக்கிறார். நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருப்பது தக்ஃபீருக்கல்ல, மக்களை காஃபிராக்கி இவர்களை நரகத்துக்கு அனுப்பணும் என்ற நோக்கத்தில் ஒன்று சேர்ந்தவர்கள் அல்ல. 6 முர்த்ததாகிவிட்டார்கள் என்ற செய்தியை ஹஜரத் அபூ மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து முன்வைத்த பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதும் இர்த்திதாதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள், குஃப்ரை சகித்துக் கொள்ள மாட்டார்கள், நிஃபாக்கை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வாசகம், எந்த கதவால் வெளியே சென்று விட்டாரோ அதே கதவால் உள்ளே வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் சொன்ன வாசகம் அப்படிதான் அமைந்தது. அதனால் சகாபாக்கள் எப்பொழுதும் இந்த உணர்வோடு தான் இருந்திருக்கிறார்கள். அதற்கு மிக தெளிவான உதாரணம் தான் உஸாமா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமில் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் யுத்தகலத்தில் வாளேந்தியவர்களாக உள்ள அன்சாரி சஹாபியுடன் அவர்கள் அந்த முன்னால் வந்த ஒருவரை வெட்ட கையோந்திய பொழுது அவர் கலிமாவை சொன்னார். அதற்கு உஸாமா ரலியல்லாஹு அவர்கள், இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவன் குஃப்ரில் இருந்து கொண்டு செய்கிறான் என்று அவர்கள் வெட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிய பொழுது ஹஜ்ரத் உஸாமா அவர்களுக்கு நபி அவர்கள் கேட்ட கேள்வி, உள்ளத்தை விழுந்து பார்த்தாயா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உங்களுடைய ஞாபகத்துக்கு நீங்க படிச்சிருக்கலாம், ஆனால் இதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். அந்நியர்கள் உலகத்தில் உள்ள குஃப்ர்கள் என்று இஸ்லாமிய ஜிஹாதை பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வது மிக ஒரு ஞாபகமாக ஒரு படிப்பனையாக இருக்கும். அது என்னவென்றால், உலக மகாயுத்தங்களில் கொல்லப்பட்ட எண்ணிக்கை அதை 6 கோடியை தாண்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜிஹாதும் காஃபிர்களுடன் நடந்த யுத்தங்களுடைய ஷஹீதான சஹாபாக்கள் குஃபார்களுடைய அந்த எண்ணிக்கை 1019 தான் என்பதாக ஷேக் அபுல் ஹசன் நதவி ரஹ்மல்லா அவர்களுடைய அஸ்ஸீரா நபவியா என்ற அந்த கிரந்தத்திலும், ஷேக் தக்கி உஸ்மானி அவர்கள் தக்மிலத்து ஃபத்ஹுல் முன்ஹிம் என்ற சஹீஹ் முஸ்லிமுடைய அந்த ஷரஹிலும் அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். முஹம்மது நாஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிமுடைய ஆராய்ச்சி இதில் மிக விரிவாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். என்னுடைய உஸ்தாத் ஹதரத் மௌலானா முஃப்தி வலி ஹசன் ரஹ்மல்லா அவர்கள் அவர்களுடைய புத்தகத்திலும் இதை குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். எந்த அளவு அழிவுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் உயிர்களை பாதுகாக்க வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் யாரையும் வெளியேற்றிவிட்டு அவர்கள் சந்தோஷப்படவில்லை. கண்ணியமான உளவாக்களே, நான் ஒரு விஷயத்தை பல சந்தர்ப்பத்தில் சொல்லி வருகிறேன். சூரத்து நஹ்லுடைய கடைசி 3 ஆயத்துகளை நீங்கள் உதவிலா சமீர் ரப்பிக்கவில் ஹிக்மத்து வல் மௌஇதத்தில் ஹசனா, இவைகளை இறுதி வரைக்கும் எடுத்து பாருங்கள். உண்மையிலேயே இஸ்லாம் இந்த கிசாஸை நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்திருந்தால், நபியவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருந்தால், நபியவர்கள் 3 பேருடைய கிசாஸை நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஒன்று காலித், 2வது ஹிந்த், 3வது வஹ்ஷி இப்னு ஹர்ப். இந்த 3 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தல் செய்யுமாறு பிரகடனப்படுத்தியிருக்க வேண்டும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தான். ஏன் இதை குறிப்பிடுகிறார்? கிதாபுல் ஜனாயிஸ் சஹீஹ் புகாரியுடைய அந்த ஹதீஸுக்கு நாம் தாவீல் செய்கிறோம். 7-8 வருஷத்துக்கு பிறகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை ஞாபகப்படுத்தினார்கள், அதுக்காக துவா செய்தார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. அந்த சித்தரை வதப்படுத்தப்பட்டு துண்டு துண்டாக முஸ்லா செய்யப்பட்டு அவர்களுடைய அந்த ஜனாசாவை காணும் பொழுது நபி அவர்களால் தாங்க முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த அந்த கொலையில் ஈடுபட்டதற்கு இந்த 3 பேரும் தான் அடிப்படை காரணம். காலித் பின் வலீத் அவர்கள் கமாண்டராக இருந்து அதை வழிநடத்தினார்கள். மறுபக்கம் ஹிந்த் பின் உத்பா இதுக்கு திட்டம் தீட்டி அவருக்கு ஒரு கண்டக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் வஹ்ஷி பின் ஹர்ப் அதை நிறைவேற்றி காட்டினார்கள். நிறைவேற்றுவது மாத்திரம் இல்லாமல் நெஞ்சை குறந்த அந்த ஈரலை எடுத்து சப்பி துப்பும் அளவுக்கு இந்த பெண்ணுக்கு தைரியம் இருந்தது என்று சொன்னால், இந்த 3 பேரும் தான் கிசாசுடைய அடிப்படையில் அவர்களுடைய அந்த அந்த நபியுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கூட மன்னித்து காலித் சைஃபுல்லா என்ற அந்த பெயரை பெற்றுக் கொடுத்து வஹ்ஷின் ஹரவர்கள் அந்த யமாமாவுடைய யுத்தத்திலோ அல்லது அஸ்வத் அரசியுடைய அந்த கொலையிலோ ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவர்கள் துடிச்சிருந்தார்கள். அன்று நான் அந்த ஒரு உயிரை பலியெடுத்திருக்கிறேன், இன்று அதற்கு பகரமாக நான் ஒரு விலை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவர்கள் இதுக்கு ஈடுபட்டார்கள். அதனால் அல்லாஹுச்சாலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஆக முதல் முதலாக நான் சொல்ல விரும்புவதை, நாங்கள் அவையுடைய வாரிசுகள், எங்களுடைய நோக்கம் தக்ஃபீர் அல்ல, எங்களுடைய நோக்கம் கேட்கக்கூடிய நாம் நபி அவர்கள் அனுப்பப்பட்டது ஹிதாயத்தாக இருக்கிறது. ஈசாலில் மத்லூப் இராது தரீக் அரே இன்னகல தஹ்தி இலா சிராத்தில் முஸ்தகீம் இராது தரீக் அடிப்படையாக நோக்கமாக இருக்கிறது. கனிவானுகளே, இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த கான்பரன்ஸும் அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த ஒரு சிறிய குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த கிரந்தம் இங்கு வந்த ஒரு பெரும் இதனுடைய கடைசி ஜில்தனும் கடைசி 41வது ரூஹானி ஹசாயின். இது ஒரு முக்கியமான 41 பாகங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகம். இது காதியானிகளுக்கு எதிராக எழுதப்பட்டது. காதியானிகளுக்கு எதிராக இந்த மௌலானா அல்லா வசாலா இங்கு வருகை தந்தார்கள். 2007 இங்கு வருகை தந்தார்கள். அவர்கள் இது முக்கியமான ஒரு குறிப்பு. நான் திரும்ப இதை 2007 படித்ததுக்கு பிறகு இந்த காலையில் இதை எடுத்து திரும்ப படித்தேன். இவர்கள் மௌலானா லால் ஹுசேன் அக்தர், இவர்கள் இந்தியா பாகிஸ்தான் என்று உருவாகுவதற்கு முன்பு பிறந்தவர்கள். ஒரு டாக்டருக்கு படிச்சு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஆங்கிலர்களோடு ஏற்பட்ட போராட்டம் 1920 பெருந்தர் உலமாக்கல் இந்தியாவில் கிலாபத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அந்த கிலாபத்தை உருவாக்கிய அந்த கால உருவாக்க வேண்டும் என்ற அந்த காலகட்டத்தில் பிரிட்டனோட ஒரு ஒப்பந்தம் நடந்தது. பிரிட்டனோட நடந்த ஒப்பந்தம் ஆக முக்கியமானது. அந்த ஒப்பந்தத்தில் பேசப்பட்டது என்ன தெரியுமா? எங்கெல்லாம் அந்த உலக மகாயுத்தத்தில் முஸ்லிம்களுடைய பகுதிகள் உங்களுடைய கையில் பிடிபட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் விடுபட வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை 1914 அவர்கள் செய்து வந்தார்கள். அதில் குறிப்பாக துருக்கியர்களுடைய அந்த கிலாபத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தைக்காக வேண்டி பிரிட்டனுக்கு உலமாக்கல் விஜயம் செய்திருந்தார்கள். ஏராளமான உலமாக்கல் 1920 பிரயாணம் செய்தார்கள். ஆனால் அதை தோல்வியை கண்டார்கள். அங்கு வாக்கு நிறைவேற்றப்படவில்லை. அப்பொழுது தெரிந்து வந்து கிலாபத்தை இந்தியாவில் பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு போராட்டத்தில் உலமாக்கல் இறங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலம் படிக்க ஹராம் என்று பத்தம் கொடுத்தார். இந்த ஃபத்வாவுடைய பின்னணி ஆங்கிலம் படிக்கக்கூடாது, எல்லாம் ஆங்கிலர்களுடைய இதிலிருந்து எல்லாம் விடுவிக்கணும் என்ற அந்த ஃபத்வாவும் அது பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இந்த லால் ஹுசேன் அக்தர் என்பவர் யூனிவர்சிட்டியில ஒரு டாக்டர் ஆகுவதற்கு படிச்சுக் கொண்டிருந்தவர். அவருடைய அந்த உலமாக்களோடு இருக்கிற பற்றுக்காக வேண்டி அதிலிருந்து அவர் வெளியேறிவிட்டார். நீண்ட எடுக்கல, ஆனால் இது மணிக்கணக்கு நேரம் படிக்க வேண்டிய உண்டு. இந்த சமையல் இருக்கக்கூடிய உலமாக்கல்ல உருது தெரிந்தவர்களுக்கு நான் மிக வலியுறுத்துகிறேன். அவர் எழுதியிருக்கக்கூடிய தர்க்கே மிர்சாயத், நான் ஏன் காதியானியத்தை விட்டேன் என்று எழுதியிருக்கிறார். அது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அவர் இந்த பாருங்க எப்படி மனிதன் வழி தவறி போகிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருக்கு ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்று வெளிப்பட்டவர் கிலாபத்தில் நான் ஈடுபடணும். ஏன் கிலாபத்தில் ஏற்படணும்னு சொன்னால், சுத்தி என்ற ஒரு ஃபித்னா ஒன்று உருவாக்கப்பட்டது இந்தியாவில். அதுல ஆரியாக்கள் வந்து முஸ்லிம்களை ஹிந்துக்களாக மாற்றினார், மதமாற்றம் செய்தார்கள். அந்த மதமாற்றம் செய்யக்கூடிய நேரத்தில் நான் இதுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் துடிப்புல அவர் வந்து இதில் ஈடுபட்டார். அவர் இதில் ஈடுபட்டுக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு காதியானி, லாகூரி காதியானி என்பவர் இவர் நல்ல வேகமான புள்ள என்று இவரை பிடிச்சி பூர்த்தியாக காதியானி ஆக்கிட்டார். 9 வருஷமாக காதியானிகளுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த 9 வருஷம் அவருக்கு யூனிவர்சிட்டி, ஹையர் ஸ்டடீஸ் இதெல்லாம் செய்வதற்கு அந்த காலத்தில் 50,000 ரூபீஸ், 50,000 ரூபாய் செலவழிக்கிறது. அவர் இதை குறிப்பிடுகிறார். 50,000 ரூபாய் செலவழித்து அவரை இதற்கு ஆளாக்கி அவரை மேற்படிப்புக்கெல்லாம் கொடுத்து அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப இவரும் ஒரு நான் இந்த மிர்சாவுடைய ஒரு இஹ்லாஸோடு வந்த மனிதர். இவர் நான் ஹக்கை தேடணும், இதுக்காக பாடுபடணும் என்று வந்த மனிதருடைய உள்ளத்தில் இப்படி இவர் 9 வருஷமாக காதியானி மதபுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய மனதில் வந்துச்சு, இந்த காதியானி மதம் என்பது அகமதியா கொள்கை என்பது இது உண்மையானதாக இருக்க முடியாது, நான் இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார். அப்பொழுது எல்லா கிரந்தங்களையும் படித்தார். எல்லா கிரந்தங்களையும் படித்து அவர் ஒரு மிர்சா குலாம் அகமதுடைய கொள்கையிலிருந்து நான் விடுபடுகிறேன் என்ற லாகூரில் அவர் ஒரு அறிவித்தல் கொடுக்கும் பொழுது 30,000 மக்கள் கூடியிருந்தார்கள். அதில் அவர் அறிவித்தார், நான் காதியானியுடைய இந்த கொள்கையிலிருந்து விடுவித்துக் கொள்கிறேன். கனிவான் உளவாக்கலே, அதுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர், இவ்வளவு பணம் தாரேன், இவ்வளவு பதவி தாரேன், இதெல்லாம் தாரேன், இத்தனை வருஷத்துக்கு நீ காதியானிகளை பற்றி பேசக்கூடாது. ஆனா அவர் அதெல்லாம் எடுத்தெறிந்துவிட்டு அவர் இதுக்காக போராடி தன்னை வாழ்த்துக் கொண்டார். மௌலானா அல்லா வசாயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆலிம் அவர்கள் சுமார் 1000 கிரந்தங்கள் ஒரே தொகுப்புல இங்கு நான் ஒன்று சேர்த்திருக்கிறேன். 41 ஜில்துகள், 41 ஜில்துகள் அவர் உலகத்தில் இதுவரைக்கும் காதியானிகளுக்கு எதிராக எழுதப்பட்ட கிரந்தங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒரே தொகுப்புல அவர் இதை என்ன சொல்கிறார், ஒரே தொகுப்புல 1000 கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதாரபூர்வமான ஒரு தகவலையும் நமக்கு முன்வைக்கிறார். இந்த காதியானியுடைய இந்த ஆலிமுடைய சம்பவம் எதுக்காக சொல்லப்படுகிறோம்னா, சிலர் கும்ல போயிட்டு படிச்சிருப்பார்கள், ஈரான்ல போயிட்டு படிச்சிருப்பார்கள், இந்த நாட்டுடைய ஆளுமைகளாக இருப்பார்கள், படிக்கிறதுக்காக போனவர்கள் அப்படி அக்கைதத்து சியால மாறியிருப்பார்கள். உங்களோட கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது, அவர்களோட மோதி சண்டை செஞ்சு விவாதிச்சு தர்க்கத்துக்கு போகாம அழகாக அவர்களுடைய சந்தேகங்களை அடையாளம் கண்டு அவர்களை இதிலிருந்து விடுவிப்பதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவது எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக கடைசி. இந்த நான் சமீபத்தில் பஹ்ரைனுக்கு போன பொழுது இந்த தகவலை எடுத்து வந்திருக்கிறேன். இது வெகு விரைவில் உங்களுடைய கைக்கு வர வேண்டும். இது ஆலுல் பைத் வஸ்ஸஹாபா முஹப்பத்துன் வகராபத்துன் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது ஒன்று மாத்திரம் ஒரு ஆளுந்த கையில் இருக்கும் என்று சொன்னால் சியாக்களுடைய எந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். இது மிக பொறுமதியாது. சியாக்களுடைய மண்ணில் வாழக்கூடியவர்களுக்கு இதை பற்றி உள்ள பொறுமதி தெரியும். மிக அழகாக இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய பெயர்கள் எப்படி, சஹாபாக்களுடைய பெயர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற பெயர்கள் எப்படி அகலுல் பைத்துடைய குடும்பத்தில் வழங்கப்பட்டது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா போன்றவர்களுடைய பெயர்கள் எப்படி வழங்கப்பட்டது என்றெல்லாம் மிக தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்திலும் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றுதான். இது இந்த ஆவணம் மிக கஷ்டப்பட்டு நான் இதை எடுத்திருக்கிறேன். இதனுடைய பொறுமதி படித்தவர்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களுக்கு ஒரு அமானிதமாக இதை ஒப்படைக்கிறேன். ஷியாக்களுடைய அத்தனை கிரந்தமும் இதில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. சியாக்கள் எங்கு எதை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அத்தனையும் இந்த புத்தகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை இதெல்லாம் பேசுவதற்கு மணிக்கணக்கு தேவைப்படும். அதனால் இதை நான் பேச விரும்பவில்லை. சியாக்களை பற்றி ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உசூல் காஃபியில் இருந்து நான் புகாரி முஸ்லிம், சஹி புகாரி முஸ்லிம், திருமதி அபுதாவு மசா இப்னு மாஜா இவைகளை படித்தது போன்று உசூல் காஃபி, அத்தம்சீரா, மல்லாஹதுல் ஃபகி, இஸ்திப்ஸார் போன்ற கிரந்தங்களையும் என்னுடைய குருவான மௌலானா அப்துல் சத்தா தோன்ஸ்வி அவருடைய கிதாப் இருக்கு, முத்லான் அகாயிது ஷியா, அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தினார்கள். அவர்கள் கும்ல போய் ஒரு ஆலிமாக இருந்து கும்ல போய் பட்டம் பெற்று அவர்கள் வந்தார்கள். அவர்கள் கும்முக்கு போன நோக்கமே எதுக்காக போனார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கையை படித்து வருவதற்காக. இதில் உசூலுல் காஃபில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. உசூலுல் காஃபியை பற்றி விவரிப்பதற்கு இதனுடைய முக்கத்திமாவை படித்தாலே போதும். இதுதான் குலைனி அவர்களுடைய 12வது இமாம் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அசில் குர்ஆன் அவரிடத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் யாரும் எங்களுடைய புத்தகத்திலிருந்து நாம் தொகுக்கவில்லை. இது அவர்களுடைய இந்த ஹதீஸ கொஞ்சம் கேளுங்க, உலமாக்கள் உங்களுக்கு நல்ல தெரியும். இது முஹம்மத் பின் யஹ்யா, அஹ்மத் பின் முஹம்மத் இப்னு மஹ்மூத் அந்த வந்து அஞ்சாபிரின் قال سمعت أبا جعفر عليه السلام يقول مد أحد من الناس أنه جمع القرآن كله كما أنزل إلا كذاب وما جمعه وما حفظه كما نزل الله تعالى إلا علي بن أبي طالب والأئمة بعد إذا لم يكن تليواه உசூலுல் காஃபியுடைய முதல் பாகத்தில் இது தெஹ்ரானில் பின்பற்றப்பட்ட, இது இலங்கையில் பாகிஸ்தானில் பின்பற்றப்பட்டதல்ல, தெஹ்ரானில் பின்பற்றப்பட்ட இந்த புத்தகத்தில் உசூலுல் காஃபியுடைய புகாரியை விட முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதனுடைய இந்த பகுதியில் 228 பக்கத்தில் மிக தெளிவாக குர்ஆன் யாரும் ஜம்மு செய்யவில்லை, யாரெல்லாம் சொல்கிறார்களோ குர்ஆனை நாம் ஒன்று திரட்டிருக்கிறோம் என்று, அது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், உஸ்மர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், இவர்கள் எல்லாம் கஸ்தாபுகள். குர்ஆனை யாரும் ஒன்று திரட்டவில்லை. யார் ஒன்று திரட்டினது? வமா ஹஃபிஸஹு வமா ஜமாஹு வமா ஹஃபிஸஹு கமா நஸ்ஸலல்லாஹு தஆலா இல்லா அலி இப்னு அபி தாலிப் வல் அய்மத்து மின் பஅத். இவர்களை தவிர யாரும் ஒன்று திரட்டவில்லை என்பதாக கனிமானவர்களே, இங்கு காதியானிகள் சம்பந்தமாக, ஷியாக்கள் சம்பந்தமாக இந்த ரெண்டு தலைப்புகளை மாத்திரம் இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறோம். ரூஹானி கசாயின், ரூஹானி கசாயின் 1 பாகத்து தான். ரூஹானி கசாயின் அந்த மேலாண் இருக்கு, மேலாண் இருக்குது இந்த ரூஹானி கசாயின். இது சுமார் 23-25 ஜில்துகள் இருக்குது. இது லண்டன்ல இருந்து கரபிச்சு எடுத்தோம். லண்டன்ல பின் பண்ணப்பட்டது கடைசியில். இது மிர்சா குலாம் அகமது காதியானி அவர் தன்னுடைய வாழ்நாள் எழுதின அத்தனையும் இதில் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இதில் இருக்கிறது. கனிமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இதை நான் மிக நீண்ட விவரிக்க விரும்பவில்லை. உலமாக்களிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்வது, ஜம்யத்துல் உலமா உடைய இந்த பயணத்தில் நீங்க எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். உலமாக்கள் அனைவர்களும் இந்த பயணத்தில் ஒன்று சேர வேண்டும். இது ஒரு முக்கியமான காலகட்டம். கடந்த 3 காலமாக பலத்த சோதனைகள் அனுபவிச்ச நாங்கள் இன்றைக்கு அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா, துஆக்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய தஹஜ்ஜுத்துடைய தொழுகைகள், உங்களுடைய மதரசாக்கள் அந்த ஹுஃபாஸ்களுடைய குர்ஆன் திலாவத்துகள், அந்த இபாதத்தும் திக்ரும் துஆவும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நிலைமைக்கு சாலிஹான மக்கள் உடைய அந்த கண்ணீரும் துஆவும் தான் அல்லாஹ் இந்த நிலைமையை பாதுகாத்திருக்கிறார். 1000 வரலாறு இந்த நாட்டுக்கு இருக்கிறது. 2000 அரபிகளுடைய வருகை இருக்கிறது.
அரபிகளுடைய வருகையுடைய வரலாறு நீண்ட வரலாறு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நாட்டுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதனால் உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாளுக்கு நாள் மதரசாக்கள் இத்திஹாத் 250 மதரசாவை அடைந்திருக்கிறது. பெண்களுடைய மதரசா, ஆண்களுடைய மதரசா, எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை, இதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் நீங்க எல்லாரும் பாடுபடணும். இதுதான் எங்களுடைய வைராக்கியமாக இருக்கணும். இதுதான் இதுக்காக வேண்டி என்ன ஆராய முடியுமோ, என்ன படிக்க முடியுமோ. இன்று நாங்கள் 2010 இலங்கை நாட்டு ஜம்யத்துல்லமாவினால் ஒரு போட்டி கட்டுரை எழுதப்பட்டது. அந்த போட்டி கட்டுரையில் தெரிவு செய்யப்பட்ட புத்தகத்தையும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரணும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் வேலை பணுவின் காரணத்தினால் அது உங்களோட கைக்கு வரவில்லை. நீங்க எல்லாரும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பில் எனக்கும் நான் பணம் கொடுத்து இதை வாங்க போகிறேன் என்ற ஒரு குறிப்பையும் போட்டு எனக்கும் ஒரு பிரிண்ட தாங்க என்று சொல்லி 500 ரூபாய் வரமாட்டாங்க, 200-300 ரூபாய்க்கு வரும். நான் உங்கள்கிட்ட மிக பணிவாக வேண்டிக் கொள்வேன், அந்த பரிசு பெற்ற புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டிலும் வைக்க வேண்டும், ஒவ்வொரு ஆளிலும் படிக்க வேண்டும். அதை இந்த நாட்டுடைய உலமாக்கள் எல்லோரும் அதுக்கு அறிவித்தல் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் அல்லது 1,25,000 ரூபாய் பரிசு பெற்ற புத்தகம் அதில் போட்டி கற்றதை வைத்து பல உலமாக்கள் அதில் எழுதி எங்களை மூத்த உலமாக்கள் அந்த பேனலில் இருந்து அது ஆராய்ச்சியில் வெளியானது மிகவும் வருந்துகிறோம். இன்று உங்களுக்கு தந்த இதில் அதுவும் சேர்த்து தர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் அது முடியவில்லை. வெகு சீக்கிரம் உங்களோட கைக்கு வரும். அந்த கிலாஃபுகள் இருக்கும். உம்ரா ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தால் தமத்து, கிரான், இஃப்ராத், இந்த மூணும் அடிப்படையான மசாயல்கள். தமத்துவா, இஃப்ராதா, கிரானான்னு கேட்டா நாங்கள் ஷாஃபியாக்கள் சொல்லுவோம் அல் இஃப்ராத், ஹனாபிலாக்கள் சொல்வார்கள் தமத்து, ஹனபியாக்கள் சொல்லுவார்கள் கிரான். ஆனால் ஷாஃபி கிரான்ல அந்த ஹராம் அணிஞ்சா அதுல ஏதும் தவறா? தவறு கிடையாது. இதுல அவலமீத்துகள் இருக்கக்கூடிய ஹிலாஃப், இப்படிப்பட்ட ஹிலாஃப்களும் இருக்குது. இதை விட கடினமான ஹிலாஃப்களும் இருக்குது, கடினமான ஹிலாஃப்களும் இருக்குது. ஹராம் ஹலாலை சில சபையில பார்க்கிறோம். நண்டு இறால வைத்தா ஹனஃபியாக்கள் சாப்பிட மாட்டார்கள். நான் அந்த ஹனஃபியாக்களுக்கு சொல்வதுண்டு, நீங்க மதிக்கக்கூடிய அஷ்ரஃப் அலி தான்வி ரஹ்மல்லா அவர்களுடைய ஃபத்வாவே இருக்குது, இந்த இறாலும் மீனுடைய வகையில சேர்ந்ததுதான். இதுல ஹிலாஃப் இருக்கும், கடுமையான ஹிலாஃப். சில தஹ்ரீமுடைய மக்ரூ தஹ்ரீமுடைய அளவுக்கு அதை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஹிலாஃபுகள் உலமாக்கள் மத்தியில கடுமையான, நான் இந்த இடத்துல அதை அதுக்கு நேரம் கொடுக்க விரும்பவில்லை. கண்ணியமான உலமாக்களே, அப்படிப்பட்ட ஹிலாஃபுகள் எங்க இடத்துல இருக்குது. சுபஹானல்லாஹ். அது ஆனாலும் ஒருவருக்கொரு மதிச்சு கண்ணியப்படுத்தி உள்ளங்கள் ஒன்று பற்றி நான் நினைக்கிறேன். உலமாக்கள் அதிகமாக என்னுடைய ஒரு உஸ்தாத் இருக்கிறார்கள். நான் தௌரத்துல் ஹதீஸ் பாகிஸ்தான்ல படித்தேன். ஆனா எனக்கு ஹதீஸுடைய கலையில இன்னும் கொஞ்சம் படிக்கணும் என்று இந்தியாவில் ஒரு மிக தேர்ச்சி பெற்ற ஒரு ஆலிம் மௌலானா இசாருல் ஹசன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் நான் போய் மறுநாள் 2வது முறையும் சஹீஹ் புகாரியை நான் மீட்டி அவர்களிடத்தில் படித்த கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அவர்கள் இதை மிக வலியுறுத்துவார்கள் என்பது எப்படிப்பட்ட ஹிலாஃபுகள் எல்லாம் இருக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பாருங்க, முஅவ்விதத்தை அது குர்ஆன்ல உள்ளதல்ல, ஆனால் ஜும்ஹூருடைய மதம் என்ன, ஒருவர் இப்படி முரண்பட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையில் மக்கள் ஒன்று திரட்டி ஒரு ஃபித்னா உண்டாக்குற வடிவத்தில் அல்ல. சில இஃத்திலாஃபுகள் வரக்கூடிய நேரத்தில் அதை சஹாபாக்கள் மதித்து நடந்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் எப்படிப்பட்ட வேற்றுமையான கருத்துக்கள் எல்லாம் இருந்தது கண்ணியமானவர்களே. இந்த விஷயத்தை கண்ணியமான உலமாக்களிடத்தில் மிக பணிவன்பாக வேண்டிக் கொள்வது, இந்த நாட்டுடைய ஷேக்மார்கள், இந்த நாட்டுடைய மஷாயிர்கள் இங்கு வந்த 1000 வருஷத்துக்கு முன்பு வந்த அந்த தரீக்காவை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு பாரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். இதனாலதான் எங்களுடைய அந்த ஒற்றுமை பிரகடனத்தில் அவர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டு முன்னோர்களை திட்டக்கூடியவர்களாக மாறினால் நிச்சயமாக ஒரு சமூகம் ஒன்று உருவாக முடியாது. முபாரக் ஹஜரத் அவர்களும் ஹஸ்புல்லா ஹஜரத் அவர்களும் உதாரணம் அவர்களோ ஆதமாக அவர்களோ ஷகார் அவர்களோ இங்கு ஹலீல் அவர்களோ இங்கு ஆதம் அவர்களோ ஷே ஹசன் பரீத் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய இந்த பயான் தெரிவுகள் அது நான் எடுத்த முடிவல்ல, நான் சந்தோஷப்பட்ட முடிவு. எனக்கு சொல்லிருந்தா நான் இதில் சில மாற்று கருத்துகளை செஞ்சிருப்பேன். இதுக்கு நாம் ஒரு லெஜினா போட்டோம், அந்த லெஜினாவுக்கு தீர்மானம் எடுக்குமாறு சொல்லும். அதில் ஷேக் ஹாசிம் சூரி தான் வலியுறுத்தி சொல்லியிருந்தார் ஒரு செய்தி ஒன்று. அது என்னன்னா, தலைவருக்கு சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் கூட்டாக எடுத்த ஷேக் அப்துல் காலிக் அவர்களை தலைவராக வச்சு காசிமாலே பாரகிருஷ்ணர் எல்லாரும் இருந்து எடுத்த முடிவில் வேறொரு மாற்றங்கள் செய்யவானாண்டு கனிமாவர்களே எல்லாரும் ஏகோபித்து எடுக்கிற முடிவுகள். அதனால இந்த முடிவுகளை கண்ணியமாக வரவேற்க வேண்டும். இதுதான் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பு, ஒருவருக்கொருவர் தாளாத தன்மை. தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் தலைவர் விலங்க என்ன நினைக்கணும்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் தலைவர்கள். நான் அல்ல, இதை நாவால் அல்ல உள்ளத்தால் வரணும். அப்பொழுதுதான் இந்த ஒற்றுமையை சமூகத்தில் பார்க்கலாம். அப்படிதான் அபுபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வரலாறு அதைத்தான் பேசுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிட்டத்து மின்னல் அரப் அபுபக்கர் ரலியல்லாஹு கொடுத்த பொழுது கடிதம் தூக்கி கிழிச்சு வீசிவிட்டார்கள். சொன்னார்கள், அமீராகிறதுக்கு தகுதி அவர் தான், அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறார் சொன்னார். அவரை கடிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு தேவை கண்ணியமானவர்களே, என்ற ஷேர் மௌலானா இசாருல் ஹசன் அவர்களிடத்தில் இரண்டாவது முறை ஹதீஸ் படிக்க போன நேரம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்கியமான பாடம். சொன்னாங்க, நாங்கள் இந்தியாவில் ரஃபுல் எதைன் இமாம் ஷாஃபியுடைய கூற்றின்படி மூணு இடத்துல கிதாபுல் உம்ல வந்திருக்குது. இமாம் நாவி அவர்கள் ரஹ்மஹுல்லா அவர்கள் முக்தாரான கவுல் என்பதாக ஷரல் மஸ்தப்ல நாலாவதையும் இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த சஹியான ஹதீஸையும் சேர்த்திருக்கிறார்கள். அப்ப நாலு இடங்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாவுடைய ஃபத்வாவுடைய கவுலின்படி அது நாலு இடத்துல ரஃபுல் எதின் இருக்கிறது. ஹனாஃபிகளிட ரஃபுல் எதை தக்பீரில் மறக்கிறதுக்குது, மற்ற இடங்களிலே இல்லை. மரண அவர்கள் சொன்னார்கள், இந்த பாருங்க, இந்த ரஃபுல் எதையினுடைய மசாலால ஒரு கிழமையை கடக்கிறாதீங்க. ஷாஃபிர் சொல்றாங்க, ஹனஃபிர் சொல்றாங்க, மாலிகிர் சொல்றாங்க, ஹம்பலிர் சொல்றாங்க, இதுக்கு ஆதாரம் இது. அது இல்லாம ஆதாப்ல, கிதாபுல் ஆதாப்ல, கிதாபுல் அஹ்லாக்ல, இதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க என்று வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு தேவை அந்த நாம் படிக்கக்கூடிய ஐயா உலமுதலா இருக்கலாம், அவை மற்ற கிரணங்களாக இருக்கலாம், இவைகளிலிருந்து நாம் அந்த மக்காசிது அந்த அஹ்லாக் உள்ளத்தில் உள்ள அந்த தூய தன்மையை அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளோம்னா அதுதான் எங்களுக்கு வெற்றியா இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மலாக்கிவ ஆயிஷா ரலியல்லாஹா, மலாக்கிவ ஆயிஷா ரலியல்லாஹால யாரும் அதை மறக்க முடியாது. என்ன சிறந்த பண்பாடை கண்ணியமானவர்களே, அதை சொல்வதற்கு முன்பு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, மஷ்ஹதுக்கு போகக்கூடியவர்கள் மஷ்ஹதுல பாடம் ஈரான்ல அல்லது கும்ல பாடம் நடத்தும் பொழுது எப்படி பாடம் நடத்துவாங்க தெரியுமா? அபுபக்கர் இருக்கிறாரே, இந்த அபுபக்கர் இவர் பெரிய ஜிந்திக்கு, அபுபக்கர் ஃபாசிக்கு, அபுபக்கர் ஃபாஜிரு, அபுபக்கர் காஃபிரு. நவுசுபில்லா, நான் பல்லாயிரம் முறை தௌபா செஞ்சு கொண்டு நக்கலே குஃபர் குஃபர் நபாஷ குஃபர் நக்கல் செய்வது குஃபர் இல்லை என்பதற்காக உங்களை இதை விளங்க வைப்பதற்காக இதை நான் முடிகிறேன். என்னால் இதை சொல்ல முடியாது, பாடமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு அமானிதம் என்பதற்காக வேண்டி இந்த பாடத்தை நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் கஷ்புல் அஸ்ரார் என்ற மூத்த உலமாக்கள் நான் படித்த உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய படத்தை இன்றைக்கு நான் போட்டு காண்பிக்க சொன்னேன். அவர்கள் எல்லாம் ஷஹீதானவர்கள். நான் இன்றைக்கு பேசுறதும் ஷஹாதத்தை நாடிதான். ஒருவேளை நான் இதெல்லாம் பேசினதுக்கு பிறகு எனக்கும் ஒரு ஷஹாதத்து வரலாம் என்று நான் மிக உறுதியாக இருக்கிறேன். எனக்கு அது பரவாயில்லை. உங்களிடத்தில் அமானியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு தான் எனக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தர வேண்டும். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜல் மௌத்னா ஃபீ பலதி ஹபீபிக் என்ற அந்த துஆவுடன் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். கண்ணியமானவர்களே, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஈரானுடைய எம்பசி எங்களை நாடியது, ஈரானுடைய எம்பசி எங்களை நாடிய பொழுது நாங்கள் ஒரு அழகான தகவலை முன்வைத்தோம். நாங்கள் மிச்சம் கண்ணியமாக நடந்து கொண்டோம். ஜெமியாக்கு வந்தார் ஈரானுடைய எம்பசியில், நாங்கள் சிமித்துள்ளோமா? எங்களுடைய நிறைவேற்றுக்குள்ள எல்லாரும் இருந்தாங்க. நான் பணிவாக அவர்கள்ட்ட வேண்டிக் கொண்டது என்ன தெரியுமா? மன்கானையும் மிம்பில்லாகி வல்லியோமில் ஆக பள்ளியுக்கு நாங்கள் எல்லாரும் வாய்மூடி இருக்கணும், மௌனமாக இருக்கணும், ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அவருடைய பேச்சு காலதாக்கி கேட்கணும், அமைதியாக இருக்கணும் என்று சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட உலமாக்கள் எல்லாரும் மேற்கண்ணியவார்கள், அமைதியாக இருந்தார்கள். எல்லாரும் பேச்சு அவர் போனதுக்கு பிறகு அவர்த்த அவர்கள் அழைப்பு தந்தார். நாங்கள் போனோம் அவர் இடத்துல பேச்சு நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு ரெண்டு கண்கள், ஒன்று சஹாபாக்கள், ஒன்று நபியுடைய குடும்பம் அஹ்லுல் பைத். இந்த நாட்டில் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் எங்களுக்கு மத்தியில் பல கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒருவருக்கொரு புரிந்துணர்வோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்க வந்து இந்த மூணாவது ஒன்றையும் எங்கள்கிட்ட தெரிச்சிங்கன்னா எங்கள் நாங்கள் இன்னொரு பாகிஸ்தானை காண விரும்பவில்லை, நாங்கள் இன்னொரு ஈராக்கை பார்க்க விரும்பவில்லை, இன்னொரு சவுதிக்கு தாக்கத்தை உண்டாக்குறது போல ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்த விரும்பவில்லை. நாங்கள் உங்களுக்கு மிக கண்ணியமாக வேண்டிக் கொடுக்கிறோம், மனிதாபிமான அடிப்படையில் நீங்க உதவி செய்ய மதரசாக்களுக்கு மற்ற இடங்களுக்கு போய் பணத்தை கொடுத்து உங்களுடைய கும்மையும் மசதையும் இங்க கொடுத்துட்டு போயிடாதீங்க. அதை கொடுத்துட்டு போனா ஆயிஷா பின் நார் என்று சொல்லுவாங்க, அதை கொடுத்துட்டு போனா அந்த அபுபக்கரும் உமரும் சிந்து கான் என்று சொல்லுவாங்க. அந்த நிலைமையை அந்த குஃப்ர ஏற்படுத்த வேண்டாம் என்றுதான் அவர்களிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொண்டோம். ஆனால் இதுவரைக்கும் அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இந்த சபையிலையும் நாங்கள் எல்லாரும் ஈரானுடைய அம்பசிக்கு ஒரு அழகான கண்ணியமான ஒரு கடிதத்தை அனுப்புவோம். அதில் நாங்கள் குறிப்பிடுவோம். சார் அவர்களும் பாரகதத் அவர்களும் இந்த சபையில் இருக்கிறார்கள். ஜாமியா நலீனியாக்கு அந்த டெலிகேஷன் போன நேரம் கூட ஷஹார் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் சார்பாக அவர்களுக்கு மிக தெளிவாக பேசினார்கள். ஷேக் ஹாஷிம் சூரி அவர்களுடைய தலைமையில் ஷேக் யூசுப் அவர்களோட ஒரு ஜமாத் உண்டு. ஈரான் எம்பசிக்கு இரண்டாவது விடுத்தம் நாங்களும் போய் வந்தோம், அதே விஷயத்தை தான் சொன்னோம். அவர்களும் அனுப்பி அதை தான் சொன்னார்கள். தயவு செய்து இந்த நாட்டில் எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. நாங்கள் சிறுபான்மையினர்கள், நாங்கள் 10% மக்கள். இந்த பெரும்பான்மையுடைய அழுத்தத்திலே நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க எங்கள்கிட்ட வந்து மனிதாபிமான உதவி செய்த நின்று எங்களை கண்ணை குத்த வந்தீங்கன்னா அதை எங்களால் சகிக்க முடியாமல் இருக்கும். அதனால மிக பணிவாக கண்ணியமாக உங்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய இந்த அக்கீதால இருக்க விடுங்க. கனிவான சகோதரர்களே, பிரியாக்களே, எங்களோட மூத்த உலமாக்கள் இந்த நாட்டில் சில விஷயங்களை பேணி வந்திருக்கிறார்கள். உதாரணமாக பாருங்க, நீங்க காலிக்கு போங்க அல்லது கண்டிக்கு போங்க, நீங்க பஸ்ல போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கழுத்தறையை தாண்டும் பொழுது பஸ் பாட்டிட்டு அல்லது எங்கும் பெரிய பல்சலைக்கு வரக்குள்ள உண்டி எண்ண போறதுக்கு பணம் எடுப்பாங்க, பேராதனையில் பணம் கேட்பாங்க. ஆனா எந்த ஒரு கண்டக்டரும் முஸ்லிம்கள்கிட்ட வந்து எந்த காலத்திலையும் பணம் கேட்டது கிடையாது. பஸ்ல போகக்கூடிய நேரத்தில் எழுமி நிற்பார்கள். அவர்கள் யாரும் எங்கள்கிட்ட இவ்வளவு காலத்துக்கு நீங்களும் இந்த பல்சலைக்கிட்ட எழுமி நிற்கணும் என்று யாருமே கேட்டது கிடையாது. நாங்க 2012 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 26ஆம் தேதி டேட்ல முன்பின் இருக்கலாம், அழுக்கமையில வெளிகாமத்திலையும் நாம் அக்குரேலையும் பிரகடனம் செய்தோம். அது என்னது? சகவாழ்வு பிரகடனம். சகவாழ்வு பிரகடனம் என்பது நாம் குஃப்ரோடு சேர்ந்து அப்படி கலப்பதற்கல்ல, நாம் எங்களுடைய தனித்துவத்தோடு இருந்து கொண்டு இந்த நாட்டு எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு பெற்று தந்த உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டாலே போதும். கண்ணியமானவர்களே, அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவை எங்களால் மறந்து மறக்க முடியாது. தற்பொழுது இருக்கக்கூடிய எங்களுக்கு மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட், இந்த விவாகரத்துடைய இந்த சட்டமாக இருக்கலாம் அல்லது வசியத்துடைய சட்டமாக இருக்கலாம், இந்த வக்ஃபுடைய சட்டமாக இருக்கலாம், மூத்த உலமாக்கல் உலகத்தில் உள்ள பெரும் உலமாக்களோடு ஆலோசனை செய்யும் பொழுது அவர்கள் மிக தாழ்மையாக எங்களுக்கு சொல்வது, உங்களுக்கு தந்திருக்கிறது சுக்ரு செய்து கொண்டு இதை முறையாக வழிநடத்தி ஒரு சிறந்த எதிர்காலத்தை உண்டாக்குங்க என்றுதான் எல்லோரும் படிக்கிறார்கள். அதனால கண்ணியமான உலமாக்களே, நாங்கள் பொதுமக்களை வழிநடத்த வேண்டும். உங்களுக்கு இன்றைக்கு தரப்படுகிறது ஒரு ஆவணம், ஜெமியாவான இந்த இதை நீங்க தயவு செய்து மிக லேசாக எடுக்காதீங்க. மிச்ச கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இவைகள் ஒவ்வொன்றும் மிக தியாகத்தோடு உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. நீங்க ஒரு பௌத்தரை சந்திக்க நேரிட்டால் உங்களோட கையில இதுவரை காலம் இப்படி ஒரு தொகுப்பொன்று இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அஞ்சு சிங்கள மொழியில எழுதப்பட்ட கிரந்தங்கள் இருக்கிறது. இவைகள் இது ஜிஹாத் என்ற ஒன்று. ஜிஹாத் என்றால் என்ன என்று சிங்களத்தில் நாம் எழுதியிருக்கிறோம். எங்களுடைய மஸ்ஜிதுகள் ஏன் என்பதை நாம் அடையாளம் வச்சு காண்பித்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன்ல சந்தேகம் இருக்குதா, அதை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய ஜபீஹா உடைய என்ன ஹுக்கும், அது எவ்வளவு சயின்டிபிக்கலி வெற்றிகரமானது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். மால்தீவ்ஸ்ல இஸ்லாம் வந்தது யுத்தத்தால் அல்ல, இந்தோனேஷியால இஸ்லாம் வந்தது ஆயுதத்தால் அல்ல என்பதை நாம் அழகாக சயின்டிபிக்கலி லாஜிக்கலி இது ஒரு உலமாக்களுடைய குரூப் கொண்டிருந்து ஜெமியத்துலமாக எழுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஆக முக்கியமானது. இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் மூணு நாள் புத்தகங்கள் வெளியாக இருக்கிறது. வெகு சீக்கிரம் அடுத்தது வரும். இவைகள் எல்லாம் உங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. இவைகளை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போறது. இதுக்கு நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னா, உலமாக்கள் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. கீ ஒபீனியன் லீடர்ஸ், உங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், அதுக்காக தான் இன்றைக்கு மாலையில் ஒன்று சேர்த்திருக்கிறோம். இந்த மாலையில ஒன்று சேர்ந்த கூட்டம் இருக்கிறதே இதே ஹாலில் தான் நடக்க போகுது. இந்த ஹாலுடைய பொதுவான விலை என்ன தெரியுமா? இது 1150 ரூபாய் ஒரு நபருக்கு. சாப்பாடு அது 800 ரூபாயிலிருந்து சாப்பாடு கொடுக்கலாம், 450க்கும் சாப்பாடு கொடுக்கலாம். ஆனா சாப்பாடு கொடுக்கிறது ஒரு ஒரு வகுசானதாக இருக்கும். மாலையில கொடுக்கக்கூடிய சாப்பாடுடைய விலை 1300 ரூபாய். இந்த ஹாலுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யணும், மிக விலை குறைச்சி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த 3000 ரூபாய் மிக ஆலோசனை செய்து சில என்னுடைய நெருங்கிய சகோதரர்கள், நண்பர்கள், உலமாக்கள் இதுக்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவுல நான் 7000 என்று சொன்னேன், அதை குறைச்சி 3000 என்று விலை வச்சார்கள். நீங்க 3000 ரூபாய்க்கு வாங்க என்று சொல்லி ஒரு டிக்கெட் விற்கிறதுல உங்களுக்கு என்ன வெக்கம் இருக்குதுன்னு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். உலமாக்கள் நீங்க எனக்கு பதில் தரணும். 3000 ரூபாய் கொடுத்து ஒரு முஸ்லிமை தயாரிக்க உங்களால் முடியாதா? இந்த சஹாபாக்களுடைய இந்த சபைக்கு வருவதற்கு ஒவ்வொருவரும் இதுக்கு பணம் செலவழிச்சுட்டு வரணும். நான் ரெண்டு உலமாக்கள் இடத்துல பேசினேன், அப்துல் அஹமீத் பாஜி அவர்களிடத்துல, ஷேக் இடத்துல, ஹஸ்புல்லா அஹமீத்ல பேசும் பொழுது அழகான வார்த்தை சொன்னார்கள். ஜமியாவுடைய நிறைவேற்றுக்குள் அவசரக்கூடியது. நான் அவர்களிடத்துல கேட்ட நேரம் சொன்னார்கள், இந்த பாருங்க நான் இதுக்கு 5 பேரை 10 பேரை பேசிதானே அந்த சபையில உட்கார்ந்து கொண்டு சொன்னார்கள். செப்பாதி அவர்களும் இதே வாசகத்தை தான் எனக்கு சொன்னார்கள், கன்னிவாரங்களே தயங்காதீங்க, என்னத்துக்கு நான் செலவழிக்கிறாங்க? இங்க நடக்கூடிய கல்யாணங்களுக்கு எத்தனை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கப்படுகிறது. ஒரு 3000 ரூபாய் நாங்க மதரசாக்கு பணம் கேட்கறது இல்லையா? நாங்க வேறு வேறு விஷயங்களுக்கு பணம் கேட்கறது இல்லையா? நாங்க மக்களிடத்துல நலவுகளை கேட்கிறோம். அதனால எதிர்காலத்துல நான் என் பணிவான இந்த வேண்டுகோள் உலமாக்களிடத்துல, என்னுடைய நிறைவேற்றுக்குள்ளிடத்துல வேண்டிக்கொள்வேன். இதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஜமியத்துலமா இப்படியான ஒரு சபையை ஒன்று கூட்ட வேண்டும். அது உலமாக்கள் அல்ல, பொதுமக்களை 1000 அல்ல 5000 ஒன்று சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும். இந்த நாட்டில் நீங்க என்ன செய்யணும், அவர்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு ஏராளமான விஷயம் இருக்கு. உலமாக்கள் மாத்திரமல்ல துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து இந்த பயணத்தில் ஒன்று சேர வேண்டும். கண்ணியமானவர்களே, இதில் உங்களுக்கு ஒரு செய்தி தரப்படுகிறது. இந்த செய்தியை நீங்க முக்கியமாக கவனித்துக்கணும். பல விஷயங்கள் நாம் உள்ளடக்கியிருக்கிறோம். இதை இரவு பகலாக பல மாணவர்கள் இருந்து இதுக்கு கஷ்டப்பட்டு, எஸ்ஆனியால இருந்து, ரோதால இருந்து, பல மதரசாக்கள் இருந்து எடுக்கப்பட்ட மாணவர்கள் இரவிரவாக தயாரிச்சிருக்கிறார்கள். இந்த சீடியை கொண்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் இதுல இருக்குதோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியும். எந்த மாற்றங்கள் இல்லாம தாராளமாக நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதுல நீங்க ஈடுபட வேண்டும் என்று நான் மிக பணிவாக வேண்டிக் கொடுக்கிறேன். அத்தோடு ஜமியத்துலமாவுடைய ஒரு தாரூ இந்த 90 வருஷத்துடைய பயணத்தை இதுல சுருக்கமாக முன்வைத்திருக்கிறார்கள். அதுல தமிழ்லையும் இருக்கிறது, அது ஆங்கிலத்திலும் இருக்கிறது. நீங்க வந்திருக்கக்கூடிய 2000 உலமாக்கள் இந்த கையில தரப்படுது. தயவு செய்து இதை கொண்டு போய் அப்படி மஸ்ஜிதுல, மதரசால எங்கேயும் போட்டினாலீங்க. நாங்கள் எல்லாரும் இந்த மூத்த உலமாக்கள் எல்லாரும், சில வாலிப உலமாக்கள் எல்லாரும், மிச்சமிருந்த சபையில நாங்க ஏன் ஒவ்வொருத்தரை வந்து இங்க அமர வச்சோம்னா, இவங்க எல்லாரும் ஜெம்மியத்தில் உலமாவுக்கு பாடுபட்டவர்கள், இதுக்காக போராடக்கூடியவர்கள். இது ஒரு டீம் வொர்க், கூட்டான பயணம். இந்த பயணத்தில் எல்லாரும் உச்ச சிரமப்பட்டிருக்கிறார்கள். அதனால ஒவ்வொன்றையும் படிங்க, ஒவ்வொன்றையும் ஆழமாக படிங்க. என்ன நான் செய்யணும் என்று சிந்திங்க. இந்த 100 வருஷத்துடைய ஜெமியத்துலமாவுடைய மக்தபுடைய பயணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாரிய அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு திருப்பி தருகிறார். பல காலமாக நாங்கள் விரும்பினோம், எங்களுடைய சமூகத்துக்கு கிடைத்த அந்த அரபு மொழி திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நிச்சயமாக அதுக்கு நாங்கள் திரும்புவோம். நாம் ஒரு காலம் வரும் இந்த நாட்டில் எல்லாரும் அரபு மொழியை பேச வேண்டும். ஆங்கிலம் இருக்கலாம், சிங்களம் இருக்கலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சிங்கள மொழிக்கு. அதே நேரத்தில் நாம் அரபு மொழிக்கு முக்கியம் கொடுத்து ஒவ்வொரு குழந்தையும் எந்த மஸ்ஜிதுகளில் மக்தப் இல்லையோ அதுக்கான ஆயத்தத்தில் ஈடுபடுங்க. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளான இந்த 2-3 வருஷத்தில் ஜெமியத்துலமா பற்றி பல பல விமர்சனங்கள் வந்தது. கண்ணியமானவர்களே, அந்த விமர்சனத்தை பயந்து ஓடக்கூடிய ஒரு சமூகம் அல்ல உலமாக்கள் அல்ல. இந்த உலமாக்கள் இதுக்காக போராடக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள், முன்னேற்றத்தின் பாதையில் போகப்படக்கூடியவர்கள். அதனால் உலமாக்களுடைய இந்த பயணத்தில் கைகோர்த்து பாடுபடுங்க. ஹலால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றும் அப்படிதான் இருக்கிறது. ஹலால்ல எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நான் வேண்டிட்டிருந்தேன், அது ஏதோ இங்க நடைபெற இல்லை, இல்லாட்டி ஹலாலுக்கு இப்படி நடக்குது என்று வெளியில ஒரு அழகான ஒரு ஒரு இதன் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கலாம். ஹலால் அது ஜெமியத்துலமா செய்யல, சமூகத்தில் உள்ள படித்தவர்கள், பட்டதாரிகள், வியாபாரிகளுடைய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு ஜெமியத்துலமா அதிலிருந்து முற்று முழுதாக நீங்கிக் கொண்டு உலமாக்களுடைய வழிகாட்டலுடன் தான் இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முந்து எப்படி ஹலாலுடைய விஷயங்கள் பேரப்பட்டு வந்ததோ அதே நிலைமையில் ஹலால் இன்றும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாம் சொல்லி வர விரும்புகிறோம். எப்படி அவர்கள் ஆரம்ப பயானில் குறிப்பிட்டது போல அந்த அவுலவியாத்துகள் எப்படி செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பஸ்மலாவை எப்படி விட்டுக் கொடுத்தார்களோ, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி எப்படி ரசூலுல்லாஹி நீக்கினார்களோ, அந்த உருவா எந்த அந்த சஹல் ஆக இருக்கலாம் அந்த அல்லது உருவாவாக இருக்கலாம் ரழியல்லாஹு அன்ஹுமா, எந்த சஹாபி அவர்கள் நபியுடைய பேரை அங்கு அழிக்க சொன்னாரோ அவர் ஹஜ்ஜத்துல் வதாவில் நபியுடைய முடியை எடுத்து கண்ணில் வைத்துக் கொண்ட காட்சியையும் சீராலும் பதிவு செய்திருக்கிறார்கள். யார் உங்களுடைய பேரை ரசூலுல்லாஹ் ஏற்க மறுக்கிறேனோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நபியை சஹாபியாக கூடிய பாக்கியத்தை நசீவாக்கி ஹஜ்ஜத்துல் வதால நபியுடைய அந்த முடியை எடுத்து கண்ணில் வைத்துக் கொண்டு அவர் அதை வரவேற்ற காட்சியும் இருக்கிறது. அதனால் கண்ணியமான உலமாக்களே, இத்தோடு நான் உங்களுக்கு ஒரு அழகான 90 வருஷத்துடைய ஜெமியாவுடைய இந்த பணியை சாரம்சமாக இதுல உலமாக்களுடைய பேர்கள், மூத்த உலமாக்களுடைய விஷயங்கள் இவைகள்லாம் தரப்பட்டிருக்கிறது. பல ஒரு அழகான புதிய பழைய நிமிஷத்தில் தான் வெளிநாமத்துடைய தாக்கப்பட்ட நேரத்தில் செய்த ஜெமியத்துலமாவுடைய பணிகள் சேவை சம்பந்தமாக ஒரு முக்கியமாக இவைகள் ஒன்று இங்கு தொகுப்பு தரப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நேரம் செல்வதற்கு படிக்க வேண்டும். 2000-10000 மக்களுக்கு போறதுக்கு வழி செய்ய வேண்டும். எல்லாரும் அப்படி செய்வீங்களே இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான உலமாக்களே, நாம் இன்று ஒன்று கூடியிருப்பதே ஒரு முக்கியமான இதோடு என்ற விஷயத்தை நான் பயானம் முடிக்கப் போகிறேன். இன்று இப்பொழுது ஷேக் அவர்கள் இங்கு வாசிப்பார்கள். எங்களுடைய அந்த பிரகடனத்தையும் எங்களுடைய அந்த வழிகாட்டலையும் எங்களுடைய இந்த மகாநாட்டுடைய தீர்மானங்களையும் வாசிப்பார்கள். கண்ணியமான உலமாக்களே, நாங்கள் இந்த சிறுபான்மை நாட்டில் வாழ்கிறோம். இங்கு காதியானவர்கள் இருக்கிறார்கள், ஷியாக்களும் இருக்கிறார்கள், அத்துவேத கொள்கையில் இருக்கிறார்கள், புனரித்தியாகுடைய கொள்கையிலும் இருக்கிறார்கள், பைல்வானிசத்திலும் இருக்கிறார்கள், இன்னும் மஹதி பவுண்டேஷனும் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுடைய வகைகள், இந்துக்களுடைய வகைகள், பல அமைப்புகள், பௌத்தர்களுடைய பிரிவுகள், இவைகள்லாம் இருக்கிறது. இதுக்கு மத்தியில் முஸ்லிம் உம்மாவுக்கு மத்தியில் பல பல பிரிவுகளும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்த ஒரு பயணத்தில் காதியானை தக்ஃபீரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். ஆனால் தக்ஃபீர் செஞ்சுட்டு சும்மா இருக்கல்ல, நான் உங்கள் எல்லார்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். குறிப்பாக மாலையில் வர இருக்கிறார்கள் கொழும்புல இருக்கக்கூடிய உலமாக்கள், கம்பகால் உள்ள உலமாக்கள், இந்த வட்டத்தில் உள்ள உலமாக்களுடைய ஒரு முயற்சி இருக்க வேண்டும். எப்படி இந்த லால் அக்தர் ஹுசைன் காதியானியாக இருந்து ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஆலிமாக மாறி பலருடைய பிரச்சாரத்துக்கு காரணமாக அமைந்தது போல இந்த நாட்டில் உள்ள இந்த காதியானிகளை சந்தித்து தனிப்பட்ட முறையில் தாவால ஈடுபடுவது இந்த பகுதியில் உள்ள உலமாக்களுடைய ஒரு பாரிய கடமையாக இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் பொறுப்பெடுக்குமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அத்தோடு யாரெல்லாம் இந்த ஷியா கொள்கையில சிக்கியிருக்கிறார்களோ இவர்களோட விவாதம் தர்க்கம் சண்டை சச்சரவுக்கு போகாம எல்லாரும் மிக அழகாக அவர்களை வெறுப்படுத்திக் கொண்டு கலந்துரையாடலுக்கு அழைத்து ஆதாரபூர்வமாக அவர்களுடைய உள்ளங்களை வென்று அவர்களை திருப்பி எடுத்துக் கொள்வதற்குண்டான வழிகளில் ஈடுபட வேண்டும். கொத்பாக்கள் நடத்தக்கூடிய நேரத்திலும் கண்ணியமான உலமாக்களை அழகாக தொகுத்து ஆதாரபூர்வமாக அவ்வக்கிறது எல்லாருடைய அந்த அந்தஸ்து என்ன, உமர்றது எல்லாருடைய அந்தஸ்து என்ன, உஸ்மானது எல்லாருடைய அந்தஸ்து என்ன, அழுவது எல்லாருடைய மகாம் என்ன, இந்த மனாக்கிவுகளை இந்த சிறப்புகளை நாம் கொத்பாக்கள் அழகாக தொகுத்து முன்வைக்க முடியும். அதனால் இந்த சஹாபாக்களுடைய இந்த மனாக்கிவு சஹாபாவுடைய இந்த கான்பரன்ஸ் மூலமாக எடுக்கப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய தீர்மானங்களை எல்லாரும் அமானுதமாக சுமந்து கொண்டு போய் நீண்ட பயணமாக இந்த விஷயத்தை நாடி இதை ஒரு வேகத்தில் அப்படி இதை விட்டுவிடாமல் ஒரு திட்டமிட்டு அழகாக மிக கவனமாக இதில் நடந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு இந்த கூட்டத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மூத்தவர்கள் அனைவர்களும் ஜெமத்துலமாவுடைய ஏராளமான பணிகள் அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், மாலையில் வரக்கூடியவர்கள் உலமாக்கல் இருக்க மாட்டார்கள். ஆனால் நாட்டில் இருந்து எல்லா பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் கோட்டா கொடுக்கப்பட்டு எல்லா டிஸ்ட்ரிக்டிலிருந்து மாலையில் வரப்போகிறார்கள். இந்த இவர்கள் வந்துட்டு திரும்பி வருவார்கள் அல்லவா, திரும்பி வரக்கூடிய நேரத்தில் நீங்க இவர்களோடு இருந்து இவர்களை சரியாக பயன்படுத்தணும். இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இவ்வளவு காலமாக நான் எதிர்பார்க்கிறது உங்களிடத்தில் என்ன, இன்றைக்கு மாலையில் நடக்க போகக்கூடிய கூட்டம் என்ன, கண்ணியமானவர்களே எதை நாங்கள் எங்க செய்யறோமோ இதுதான் மாலையில் நடக்க போகிறது. அது ப்ரொஃபஷனலுடைய வார்த்தையில் அவர்களோட பேச போகிறோம். அதனால அவர்கள் உங்களோட ஊரை சேர்ந்தவர்கள், புலநர்வையிலிருந்து வருகிறார்கள், அன்றாதபுரத்திலிருந்து வருகிறார்கள், அம்பாறையிலிருந்து வருகிறார்கள், அம்மந்தத்திலிருந்து வருகிறார்கள், கேகலிலிருந்து வருகிறார்கள், கண்டிலிருந்து வருகிறார்கள், கொழும்பிலிருந்து வருகிறார்கள். நாட்டில் 25 டிஸ்ட்ரிக்டிலிருந்தும் மக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்தும் மக்கள் வருகிறார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களும் இங்கு வருகை தருகிறார்கள். அனைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம் சொன்னால், துறை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், முக்கியமானவர்கள் இவர்களோடு சேர்ந்து ஜெமியாவுடைய பணிகள் 140 பிரான்ச்சுகளை அடைந்திருக்கிறோம். அன்பாந்த உலமாக்களை தயவு செய்து இதுக்கு மேலும் சோர்வாக இதுக்கு மேலும் சோம்பலாக இல்லாம மதரசால பாட நடத்துங்க, மக்தப்ல பாட நடத்துங்க, தாயிகள் உங்களுடைய தாவாவுடைய பணிகளில் ஈடுபடுங்க. ஜெம்மியாவுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பங்கு கொடுக்கிறது போல ஜெம்மியாவுக்கும் நான் ஒரு பங்காளி, எனக்கு எதுக்கு ஒரு நேரம் இருக்குது, நான் ஜெம்மியாவுக்கும் ஒரு நேரத்தை கொடுக்கிறேன். ஜெம்மியாவுடைய என்னென்ன விஷயங்கள் இதுல தோக்கப்பட்டிருக்கிறதோ நான் இந்த குழுவில் சேர்ந்து கொள்ள முடியும். பத்வா மட்டும் நானே எனக்கு கொடுக்க முடியாது. ஜெம்மியாவுடைய யாப்பின்படி பத்வா கொடுக்கிறதாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்க்கையில கேட்கக்கூடிய வசாயங்களுக்கு தாராளமாக பத்வா கொடுக்க முடியும். ஆனா இந்த மூத்த ஆளுங்கள் செய்த அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அந்த அப்துல் சமத் ஆலி ரஹ்மத்துல்லா அலி, அந்த அப்துல்லத்தி ஹசரத் ரஹ்மத்துல்லா அவர்கள், இன்னும் இந்த வாசிக்கப்பட்ட எல்லா உலமாக்களும் இங்கு நினைக்கிற அலியார் ஹசரத் அவர்கள் தப்லீகுல் இஸ்லாம் இங்கு வருகை தந்து இல்லை. அவர்கள் ஒரு தலைவராக இருந்தவர்கள். அவர் உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் அவர்களுக்கு துவா செய்வோம். யாரெல்லாம் மூத்த உலமாக்கள் மறுத்து விட்டார்களோ இந்த ஃபத்வாவுடைய விஷயத்துல ஒரு மிக குறிப்பான ஒரு விஷயத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க சொன்னா, ஃபத்வா ஜெம்மியால இருந்துதான் வெளியாகணும். 200 ஃபத்வாக்கள் அல்ஹம்துலில்லா ஷாபி மதுஹபின் படி. இது ஹனபி, நான் படித்தது முழு முழுதாக ஷாபிதான். ஆனா என்ன மதிச்சு அந்த ஹலரத் மௌலானா அப்துல் சமத் ஆலி ரஹ்மல்லா அவர்கள், நான் ஒரு சிறு பையன் அவருடைய காலத்தில் அவர்கள் எனக்கு எழுதின அந்த கடிதத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அதை வெளியிடுவதற்கு. அவர்கள் மக்கள் எப்படி மதிக்கணும் என்றால் அந்த மூத்தோடு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எங்களிடத்தில் வரணும், மதிக்கணும், உலமாக்கல மூத்தவர்கள் கண்ணிப்படுத்தணும், உள்ளத்தால துவா செய்யணும் அவர்களுக்கு. சுபஹானல்லாஹ், அவர்களுடைய பணிகளை பாராட்டுகிறோம், சங்கைப்படுத்துகிறோம், துவா செய்கிறோம். இந்த கலாச்சாரத்தை தவிர இந்த பத்வாஸ்தான் ஜமியத்துலமாவுடைய நிறைவேற்றுக்கணும். அது இல்லாம எந்த மதரசா நாங்க என்ன சொல்லி வாரோம்னா 250 மதரசாவையும் பயன்படுத்துங்க கூட பத்வாக்களுக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எழுத்துல வரக்கூடிய நேரத்தில் ஜம்பியா விளாடுங்க. அப்பதான் ஒரு ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும். அது இல்லாத மக்தபை உருவாக்குங்க, கிளைகள்ல ஹலால பத்தி அறிமுகப்படுத்துங்க, அவங்களுடைய சமூக சேவை விஷயங்கள்ல ஈடுபடுங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் ஒட்டும பிரகடனம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அமல்படுத்த வேண்டும். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களை கபூல் செய்வானாக, அல்லாஹ் எங்களுக்கு இந்த வருகையை ஏற்றுக்கொள்வானாக, சஹாபாக்கு சஹாபாவுடைய ஒரு சமூகமாக எங்களை ஆக்குவானாக. யாரெல்லாம் இதற்கு வார்த்தமாக இருக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து தௌபா செய்து வீணுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நல்குவானாக. الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.